ರಾಧೇ ಕೃಷ್ಣ. ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. ஒவ்வொரு நாளும் நமக்கு பெண் பிள்ளை வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டிய முறையை பக்தர்களை கொண்டு சொல்லிக் கொடுக்குறா. ஒரு அம்மா குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஸ்பூன் ஃபீடிங் வழியா சரியாக ஒரு ஸ்பூன் ஃபீடிங் தான் பெண் பிள்ளை வாக்கியங்கள். ஒரு சகோதரி ஆசையோடு சொல்லி கொடுப்பாளே அது போல. ரொம்ப அனுபவிச்ச ஒரு ஸ்கூல் டீச்சர் எப்படி ஒரு சின்ன வயசு குழந்தைகளுக்கு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாளோ அது போலே. அவ சொல்ற விதம் ரொம்ப ஆச்சரியம். அவ ராமானுஜரிடத்துல பேசுறா, ஆனா அது நமக்கான விஷயங்களா இருக்கு. அவள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே ராமானுஜருக்கான விஷயங்கள் இல்லை, நமக்கான விஷயங்கள். ஒவ்வொரு வாக்கியமும் அப்படி பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியன்னு சொல்லுவா இல்லையா, அந்த பொன்னெழுத்துக்கள்ல நிஜமாவே திருக்கோளூர்ல கல்வெட்டினால பண்ணி வைக்க வேண்டிய ஒரு விஷயம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அடியனுக்கு அந்த ஒரு ஆசை உண்டு. சத்தியமா சுவாமி ராமானுஜர் ஏதான ஒரு நாள் நடத்தி கொடுப்பார். கல்வெட்டுல அழகாக அந்த 81 வாக்கியத்தை எழுதணும். அதே மாதிரி அந்த திருக்கோளூர்ல ஏதான ஒரு இடத்துல, எந்த இடம் எனக்கு தெரியாது, ராமானுஜர் தான் காட்டி கொடுக்கணும். சுவாமி ராமானுஜரும் பெண் பிள்ளையும் பேசின மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி கட்டி அந்த இடத்துல சுவாமி ராமானுஜருடைய மூர்த்தியை ஏழை பண்ணி அழகா பெண் பிள்ளை அவள் எப்படி இருப்பா ஏது இருப்பான்னு தெரியல, ராமானுஜர் தான் அதையும் காட்டி கொடுக்கணும். நிச்சயமா ஏதான ஒரு காலகட்டத்தில் திருக்கோளூர்ல பகவானுடைய சங்கல்பத்தினால திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஒரு மணிமண்டபம் ராமானுஜரோட சேர்ந்து கட்டுவோம், கட்ட வைப்பான் எம்பெருமான். இந்த பெண் பிள்ளையோட வாக்கியம் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில் நிஜமா என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை, நிறைய விஷயங்களில் நான் யோசிக்கிற முறையை மாற்றி கொடுத்துருக்கு. பெண் பிள்ளை வாக்கியம் கேட்க கேட்க சொல்ல சொல்ல ஒவ்வொரு தடவையும் எனக்கு புதுவிதமான அனுபவங்கள் தான் வந்துட்டே இருக்கு. பெண் பிள்ளை ரகசியம் பாம்பேயில் தான் முதல் முதல்ல சொல்ல ஆரம்பித்தேன். அதன் பிறகு ஆச்சரியமாக சென்னையில் சொல்லியிருக்கேன். அது பிறகு தூத்துக்குடியில், அதன் பிறகு அழகா திருநெல்வேலியில் சொல்லியிருக்கேன், திருவனந்தபுரத்தில் சொல்லியிருக்கேன். திருவனந்தபுரத்துலாம் சொல்லும்போது இந்த ரீகேப் ஒவ்வொரு ஸ்லோகமும் சொல்லிச்சு பல, எனக்கு தெரிஞ்சு 1 வருஷமோ 2 வருஷமோ மேலே சொல்லியிருக்கேன் பெண் பிள்ளை ரகசியமே. ஒவ்வொருத்தரும் ரீகேப் பண்ணும்போது ரீகேப்லேயே அப்படியே நின்றுடும், அவ்வளோ விசேஷம் பெண் பிள்ளை ரகசியம். பாம்பேலலாம் நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்லீஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் பெண் பிள்ளை ரகசியம். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போல்லாம் ஒரு வாக்கியமே 3 நாள் 4 நாள் 5 நாள்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா ரொம்ப பாதித்த வாக்கியங்கள். இன்றைக்கும் கூட பல பேர் எனக்கு பெண் பிள்ளை வாக்கியங்களை கேட்டுட்டு அவாவா ஒரு அனுபவித்து பலவிதமான புது புது வாக்கியங்களை அனுப்பிட்டு தான் இருக்கார்கள். ஆச்சரியமாக இருக்குது பெண் பிள்ளை வாக்கியங்கள் ஒவ்வொருத்தரையும் எப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கிறது. ஒரு மனுஷாருடைய சிந்தனையை தோன்றுறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம். அதுவும் நல்ல விஷயங்களில் அந்த சிந்தனையை தோன்றுறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் புராண இதிகாசங்களில் அந்த சிந்தனையை, அந்த ஒரு ஆராய்ச்சி, நிஜமாகவே இது வந்து பெண் பிள்ளை ஆராய்ச்சி வாக்கியங்கள் அப்படின்னு தான் சொல்ல, ஆராய்ச்சி பண்ணுறா, மனதளவில் ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய தாக்கத்தை உணர்ந்து பேசுகிறாள். பெண் பிள்ளையுடைய அடுத்த வாக்கியம், கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே, கடித்தவனை கண்டேனோ. ரொம்ப ஆச்சரியம் பெண் பிள்ளையுடைய வாக்கியம். ஆழ்வார்கள் லைனாக சொல்லிட்டு வந்தா, ஜோரா ஆண்டாள், பெரியாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார். ஸோ மீதி ஆழ்வார்கள்லாம் பாக்கி இருக்கா இல்லையா, திருமங்கை ஆழ்வார், தன்னடிப்படி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், முதலாழ்வார்கள் இவாள்லாம் பாக்கி இருக்கா இல்லையா. அவள்லாம் அங்கங்கே அவளுக்கு எங்கே வருவா எப்படி சொல்லுவான்னே தெரியாது. இந்த வாக்கியம் திரும்பியும் திருமங்கை ஆழ்வாரை பற்றிய ஒரு வாக்கியம். திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகாக கார்த்திகை மாதத்தில் இந்த திருமங்கை ஆழ்வார் வைபவம் சொல்கிறதே ஒரு விசேஷம். பல இடங்களில் திருமங்கை ஆழ்வாருடைய அவதார உற்சவம் ஆரம்பித்தாச்சு. கார்த்திகை மாதம் கிருத்திகா நட்சத்திரம் தான் திருமங்கை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம். சரியா கார்த்திகை தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அன்னைக்கு தான் திருமங்கை ஆழ்வார் பிறந்த நாள். ஸோ பக்கத்தில் வந்துட்டுருக்கு கார்த்திகை தீபம், பரணி தீபம், திருக்கார்த்திகை தீபம் இல்லையா, அந்த திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் திருமங்கையாழ்வாருடைய அவதார நாள், திருமங்கை ஆழ்வார். சரியா, திருமங்கை மன்னன் ஒரு ஸ்திதிக்கு அப்புறமா தான் ஆழ்வார் ஆனார். கடைசி ஆழ்வார் செல்லக்குட்டின்னுவோம் இல்லையா, கடக்குட்டி செல்லக்குட்டின்னுவோம், அந்த மாதிரி செல்லக்குட்டி ஆழ்வார். ரொம்ப தைரியமான ஒரு ஆழ்வார், ஊரில் என்ன ஏச்சுக்கும் பேச்சுக்கும் கவலைப்படாத ஆழ்வார், நாராயண கைங்கரியத்தில் ருச்சியுடைய ஆழ்வார். இதெல்லாம் அவருடைய கல்யாணத்துக்கு பின் நடந்த கதை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின், குருவிற்கு முன் குருவிற்கு பின் இப்படின் பிரிக்கலாம். திருமங்கை மன்னன் ஸ்ரீலோலன் அழகான ஒரு பெண்ணை பார்த்தாச்சுன்னா அவளை அனுபவிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பார். அவரே சொல்றார் பல இடங்கள்ல, ரொம்ப அழகா சொல்றார், தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன் அப்படின்றார். திருமங்கை மன்னன் கள்ளர் ஜாதி, அவ்வளவு அழகா ஆசை, சரீரம் அவ்வளவு அழகா இருக்கும், ஆடல் மான்ற குதிரை மேல ஏறி வந்தார்னா இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம். அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி ஆண் மகன். ஒரு சந்தர்ப்பத்துல குமுதவல்லி அப்படின்ற ஒரு பெண்ணை பத்தி கேள்விப்படுறார். அவள் ரொம்ப அழகி அப்படின்னு கேள்விப்பட்டு அவளை வளர்த்துட்டு இருக்கார் ஒருத்தர், ஒரு வைத்தியன். அவர் வீட்டுக்கு போறார் இந்த திருமங்கை மன்னன். அழகா அவர்கிட்ட சொல்றார், எனக்கு உங்க பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னே கேட்கிறார். ரொம்ப வெக்கம்லாம் படவே மாட்டார். அப்ப அந்த வைத்தியன் சொல்லிடுறார், அந்த பெண் அனாதியா குளத்துல குமுத மலர் கொஞ்சி நின்று இருந்தா கொய்து, அதனால் அவளுக்கு குமுதவல்லின்னு பேர் வச்சு நான் வீட்டில் வளர்த்துட்டு இருக்கேன், அவளுக்கு சம்மதம்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். குமுதவல்லி கிட்ட கேட்டேன்னு குமுதவல்லி சொல்றார், ஸ்ரீ வைஷ்ணவனை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு விட்டாள். அழகின்னா அதிரூப சுந்தரி சௌந்தரியவதி இந்த குமுதவல்லி நாச்சியார். உடனே திருமங்கை ஆழ்வார் பார்த்தார், அவ்வளவுதானே வைஷ்ணவனாகணும் அவ்வளவுதானேன்னு சொல்லி நிறைய பெரியவாள் இடத்துல போய் எனக்கு வைஷ்ணவனாகக்கூடிய தகுதியை கொடுங்க, ஸ்ரீ வைஷ்ணவன், கௌடிய வைஷ்ணவா ஸ்ரீ வைஷ்ணவா அப்படின்னு நிறைய உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்றது சுவாமி ராமானுஜருடைய சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். பஞ்ச சம்ஸ்காரம், அழகா சங்கு தோள்களில் பகவானுடைய சங்கு சக்கர முத்திரையை பொறிக்கிறது, அழகா தாசிய நாமம் கொடுக்கறது, அப்பா அம்மா வச்ச பேர் இல்லாமல் பலராமதாசன் இல்லாட்டி ஆளவந்தார் தாசன் நாதமுடி தாசன் மாதிரி ஆச்சாரியருடைய பெயரை தாசிய நாமமாக கொடுக்கறது. ஒன்று சங்கு சக்கர முதிரையை தோளில் பிரிக்கிறது, தாசிய நாமம் கொடுக்கறது, பெருமாளாக்கு திருவாராதனம் பண்ணுற முறையை சொல்லி கொடுக்கறது, நித்தியம் எப்படி அபிஷேகம் பண்ணணும், சுவாமிக்கு எப்படி நிவேதனம் பண்ணணும்னு, அழகா ஓம் நமோ நாராயணாயன்ற அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி கொடுத்து, துவயம் அதையும் சொல்லி கொடு, துவயம்ன்றது ஸ்ரீமன் நாராயணாயன் சரணவ் சரணம் பிரபத்தியே, இதெல்லாம் ஒரு ஆச்சாரியர் மூலமாக வாங்கிக்கணும்னு பாஞ்சரார்த்தர் ஆகமத்தில் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. இதை சொல்லி கொடுக்கறது, அதன் பிறகு சரமஸ்லோகத்தை பகவானுடைய கிருபையினால் சொல்லி கொடுக்கறது. கிருஷ்ணன் சொன்ன சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசக, ராமன் சொன்ன சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. எப்படி சரணாகதி ஸ்லோகம், எப்படி அஞ்சு விதமான சம்ஸ்காரங்களை பண்ணி சம்பிரதாயத்தில் அவனை ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னு பெயர். இந்த பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைங்கோன்னு பல பேரிடத்தில் கேட்குறார், யாரும் பண்ணி வைக்க மாட்டேங்கிறனா இவருடைய ஸ்திதி தெரியும். பெண் பித்தன் ஸ்ரீலோலன் இவருக்கு பண்ணி வச்சாருன்னா சம்பிரதாயத்தினுடைய பேர் கட்டுப்பட்டுன்னு எல்லாரும் ஒதுங்கிடுறார்கள். கடைசியில் இவர் நேர திருநறையூர் கோவிலுக்கு போகிறார், நம்பி முன்னாடி போய் நிற்கிறார். அப்படி அது முன்னெல்லாம் கோவில் போனதெல்லாம் கிடையாது, தொழுதெல்லாம் கிடையாது, அப்படி பார்க்குறார். இந்த மாதிரி எனக்கு குமுதவல்லி நாச்சியார் இடத்துல ரொம்ப ஆசை, எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவளோ ஒரு வைஷ்ணவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாள், எனக்கு யாரும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்க மாட்டேங்கிற, அவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, அதனால் நீர் பண்ணி வையும், நீ சும்மா தானே இருக்கு, உங்களுக்கு தான் சங்கு சக்கரம் இருக்கே பெருமாளத்தை, அப்படி சுவாதந்திரியமாக உரிமையோடு பேசின ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். உடனே பகவான் பார்த்தான், கலியுகத்தில் இப்படியெல்லாம் வந்து என்னை வைஷ்ணவனாக்குன்னு ஒருத்தன் கேட்குறான்னா இவனை விடப்படாதுன்னு சொல்லி திருநறையூர் நம்பி தானே ஆச்சாரியனாக இருந்து திருமங்கை மன்னனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சார். உடனே நேர குடுகுடுகுடுன்னு ஓடுற, அவருக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது, வைஷ்ணவனாகணும் ஆசையோ இல்லாட்டி பக்தியில் தலைக்கணும் பகவானை பார்த்துடணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பகவானே பிரத்யட்சமாக வந்து பண்ணி வைக்கிறான், ஆனால் அதெல்லாம் மனசு ஈடுபடலை அப்பாடா அப்படின்னு குடுக்கிட்டு ஓடி போய் குமுதவல்லி நாச்சியாடுறது தன் தோளை காட்டுற ரூபாய் சங்கச்சக்கர முதிரையை எடுத்து எனக்கு எல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கேன் நான் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டார். உடனே குமுதவல்லி பார்த்தா இன்னொரு விரதம் உண்டு அப்படின்னு விட்டான். இவர் கோபம், என்ன விரதம் சொல்லு அப்படின்னார். நித்தியம் 1000 ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு ததியாராதனம் பண்ணுறவாள் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு விட்டார். ததியாராதனம்னா ததினா அடியவர்கள், அவர்களை ஆராதிக்கிறது ததியாராதனம். இப்போ அன்னதானம்னு சொல்கிறோம் இல்லையா, சமாராதனை அப்படின்னு சொல்லுவார். பக்தாளுக்கு அன்னம் கொடுக்கறது அன்னதானம் அந்த மாதிரி. உடனே திருமங்கை மன்னன் சத்தியம் பண்ணுறார், கவலையே படாத, நித்தியம் 1000 வைஷ்ணவாளுக்கு ததியாராதனம் பண்ணுறேன், இதுக்கு மேலே வேற ஒன்றும் சொல்லப்படா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னுட்டார். உடனேயும் குமுதவல்லி நாச்சியாரும் அவரை கல்யாணம் பண்ணினுட்டார். அழகா சோழராஜனிடத்திலே தான் இவர் ஒரு குறுநில மன்னனாக இருக்கார் திருமங்கை மன்னன். இப்போல்லாம் டெய்லி ஸ்ரீ வைஷ்ணவாவை கூப்பிட்டு அழகாவா பாதத்தை அலம்பி அந்த ஜலத்தை தலையில் புரோக்ஷணம் பண்ணிட்டு 1000 பேருக்கு நித்தியம் அன்னதானம் ஸ்ரீ வைஷ்ணவ ததி ஆராதனம். ஒரு பெண் நினச்சா ஒருத்தனை எப்படியெல்லாம் மாற்ற முடியும்னு பார்த்துக்கோங்க. பகவான் பகவத்கீதையில் அழகா 10வது அத்தியாய விபூதி யோகத்தில் சொல்லும்போது, கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச நாரீனா ஸ்மிருதிர் மேதா திருதிக்ஷமாகான்னு, பெண்களுடையதான கீர்த்தியாக அவர்களுடைய ஐஸ்வர்யமாக அவர்களுடைய ஞாபக சக்தியாக அவர்களுடைய ஜெயிக்கும் தன்மையாக அவர்களுடைய விசேஷமான பிடிவாதமாக நான் இருக்கிறேன்றான். அப்போ ஒரு பெண்ணுடைய மனசு ஒரு விஷயத்தை நினச்சதுன்னா நடத்தி காட்டும். திரௌபதி அழகாக துச்சாதன் ரத்தத்தில் தலையில் தடவிப்பேன்னா, துரியோதனாதில் அழிப்பேன் சபதம் பண்ணா, நடத்தி காட்டினாளா இல்லையா? இத்தனைக்கும் அவள் ஆயுதம் எடுக்கலை, அவள் யுத்தகலத்துக்கு போகலை, ஆனால் அவள் அஸ்திவாரமாக கொண்டு எவ்வளோ பெரிய மகாபாரத யுத்தம் நடந்தது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், பெண்கள்லாம் அழகாக பிரார்த்தனை பண்ணுங்கோ, புலம்பாதீங்கோ, வருத்தப்படாதீங்கோ, ஆதங்கப்படாதீங்கோன்னு சொல்கிறோம். அதுவும் அம்மாமார்கள்லாம் பிரார்த்தனை பண்ணலன்னா டக்கு 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 நடக்கும். பகவான் ரொம்ப சாஃப்டான ஸ்திரீகளுக்கு தான் வச்சுருக்கேன். மீரா விஷயம் எடுத்துக்கோங்கோ, திரௌபதி விஷயம் எடுத்துக்கோங்கோ, டக்கு டக்கு டக்குன்னு அவள் காரியத்தை நடத்தி கொடுத்தான். அதாவது அவன்கிட்ட சொல்லிட்டா நடத்தி கொடுப்பான் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை யோசிக்கவே கூடாது. குமுதவல்லி நாச்சியார் அந்த மாதிரி பக்தி பண்ணதனாலே திருமங்கை மன்னன் ஸ்ரீ வைஷ்ணவனாக மாறிட்டார். நித்தியம் வைஷ்ணவாளுக்கு அன்னதானம் பண்ணுறார். இந்த ராபின்ஹுட் ஸ்டோரிலாம் சொல்லுவார். இது எல்லாமே பார்த்தோம்னா திருமங்கை மன்னனுடைய சரித்திரத்தினுடைய இன்னொரு விஷயமாக மாற்றப்பட்ட விஷயங்கள் தான். பார்த்தா ஒரு சிதியில் அவருக்கு தனமெல்லாம் குறைய ஆரம்பிச்சுடுத்து. ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கப்ப பணமெல்லாம் எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதையும் தாண்டி திருட ஆரம்பிச்சுட்டார். திருடன் ஆயிட்டார். அவருக்கு 4 தோழர்கள் வேற இருந்தா, நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், தாள் ஊதுவான், தோளா வழக்கன், மரநுனி ஏறுவான், 5 பேர் அவருக்கு உண்டு. நீர்மேல் நடப்பான், ஒருத்தன் திருடிட்டு கடகடன் தனிமேல் நடந்து ஓடி வந்துடும், மற்றவாளால் நடக்க முடியாது. இன்னொருத்தன் தாள் ஊதுவான், அவன் ஊதியே பூட்ட திறந்துடுவான், தாள் ஊதுவான். நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான். இன்னொருத்தன் வந்து யார் ஒன்று நிழலையாவது நின்றுட்டான்னா அவர்களால் அங்கே ஓட முடியாது. சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் நிழலை ஒருத்தி பிடிச்சான்னு காண கிடைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், தாள் ஊதுவான், தோளா வழக்கன். இன்னொருத்தன் எப்போ பார்த்தாலும் யார்கிட்டே எதையான வழக்கு வச்சுட்டே இருப்பான், அதை கொண்டே ஜெயிச்சுட்டு இருப்பான். இன்னொருத்தன் மரநுனி ஏறுவான், அவன் மரத்தோட நுனியில் ஏறி போய் யார் எவ்வளோ தூரத்தில் வரா, எப்படி கொள்ளையடிக்கலான்னு பிளான் பண்ணி கொடுப்பான். இப்படி 5 மந்திரிகளை கூட வச்சுண்டு வழிப்பறி கொள்ள பண்ணுறார் திருமங்கை மன்னன். பகவான் பார்த்தான் இந்த வழிப்பறி கொள்ளையிலையும் அவருடைய பக்தி தான் விஞ்சி நிற்கிறது. தனக்காகவோ தன் குடும்பத்துக்காகவோ தன் சுயநலத்துக்காகவோ தன் சுகத்துக்காகவோ கொள்ளை அடிக்கலை. ததி ஆராதனம், வைஷ்ணவாளுக்கு ஆராதனம் பண்ணுறதுக்காக பகவான் பார்த்தான். இப்படி ஒரு பக்தன் கலியுகத்தில் ரொம்ப விசேஷம், இவனுக்கு நாம் அனுகிரகம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சுவாமி தீர்மானம் பண்ணார். சுவாமி யாருக்கு எந்த காரணம் கொண்டு அனுகிரகம் பண்ணுவார்னு யாராலையும் தீர்மானிக்கவே முடியாது. அவ்வளவு அழகாக சுவாமி தீர்மானிச்சுட்டார். பார்த்தால் ஒரு நாள் திருமங்கை மன்னனுக்கு வழிப்பறிகொள்ளைக்கு யாரும் மாட்டலை. அந்த வெளியில் யாருமே வரலை. திருமங்கை மன்னன் ரொம்ப வருத்தப்படுறார். அச்சோ, நாளைக்கு ததியாராத நடக்கணுமே, பணம் இருந்தால் தானே மளிகை சாமான் காய்கறி எல்லாம் வாங்க முடியும், என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியலையே, ஏதான ஒரு வழி கிடச்சி நல்லா டெய்லி டெய்லி இப்படி திருடுற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல வசமாக நல்ல பணக்கார ஆளாக கோடீஸ்வரனாக மாட்டினான்னா அவள் இடத்துல கொள்ளையடிச்சு ஜோராக அந்த சதியாராதத்தை பர்மனண்ட்டாக நடத்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அவர் கொள்ளையடிச்சதெல்லாம் ஏழைப்பாடுகள் இடத்துல இல்லை, பணக்காரன்கிட்ட. இதை கொள்ளையடித்தாலும் அவனுக்கு நஷ்டம் இல்லைன்னு இருக்கிற வாழிடத்தில் மட்டும்தான் கொள்ளையடிப்பார் திருமங்கை மன்னன். ஸோ அப்படியே பார்த்துட்டுருக்கார். பகவான் பார்த்தான் வயலாளி மணவாளன். ஜோ ஆச்சரியமாக திருவாளி திருநகரி பெருமாள் அமக்களமாக பார்த்தார். இந்த திருமங்கை மன்னனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அழகா சுவாமியே, தாயாரையும் கூட்டுண்டு தேவர்களையும் கூட்டுண்டு தன்னுடைய கைங்கரியப்பர்களையும் கூட்டுண்டு ஒரு கல்யாண கோஷ்டியாகவே சுவாமி வரார். அதில் மாப்பிள்ளையா எம்பெருமான் நாராயணனே வரான், தாயாரே மணப்பெண்ணாக வரா, தேவர்களும் கைங்கரியப்பரர்களும் நித்திய சூரிகளும் நித்திய முக்தர்களும் இவர்களுடைய மணப்பெண் மணமகன் கோஷ்டி வீட்டு மக்களாக வரா. அப்படியே வரும்பொழுது பார்த்தா திருமங்கை மன்னன் நல்ல ஒரு கோஷ்டி கிடச்சிருக்கு, இவாளை கொள்ளையடிச்சுட்டா போதும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். அவள் வந்த உடனேயே மரத்து மேலேருந்து குதிச்சு வாள் கொண்டு மிரட்டி எல்லாரும் நகைகள்லாம் கேட்டுங்கோன்னு சொல்லி எல்லார்கிட்ட எல்லா நகைகளையும் வாங்கிட்டார். தாயார் மாங்கல்யம் கேட்ட வேண்டாம்னு சொல்லிட்டார். மாப்பிள்ளையையும் எல்லா நகையையும் கழட்டச்சுனார். எல்லாத்தையும் கழட்டினார் மாப்பிள்ளை. உடனே திருமங்கை மன்னன் பாதாதிகேசம் பார்க்குற மாப்பிள்ளையோட அங்கவஸ்திரத்தை வாங்கி அதிலேயே எல்லா நகைகளையும் போட சொன்னார். அவளும் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டார். திருமங்கை மன்னன் பார்த்தா வேறதான பாக்கி இருக்கான்னு பார்க்கும்பொழுது மாப்பிள்ளையுடைய காலில் ஒரு மிஞ்சி மெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, கால் மோதிரம்னு சொல்லலாம். அந்த காலத்தில் ஆண்களுக்கும் மெட்டி உண்டு, ஸ்திரீகளுக்கு மாதிரி கல்யாணமான ஆண் பிள்ளைகளுக்கும் மெட்டி உண்டு. சில இடங்களில் பார்த்தோம்னா சின்ன வயசுலேயே காலில் குழந்தைகளுக்கு மோதிர மாதிரி போட்டு விட்றாரு, அப்படியே வரலோட வரலாம் செட்டில் ஆகிடுறதும் உண்டு. இன்றைக்கும் சில ஆதிவாசிகள் பழக்கமெல்லாம் உண்டு, சில பேர் காலில் அந்த கருப்பு கயிறு கட்டுவாங்க அதெல்லாம் உண்டு இல்லையா, அந்த மாதிரி ஒரு வழக்கம் உண்டு. அப்போ திருமங்கை மன்னன் சொல்கிறார், ஏ மாப்பிள்ள அதையும் கழட்டப்பா அப்படின்றார். அப்போ ஒரு சிலர், என்னால் அதை கழட்ட முடியாது, வேணும்னா நீ கழட்டிக்கோ அப்படின்றார். அப்போ திருமங்கை மன்னன் பார்த்தார், அதெல்லாம் கழட்டுவோம் அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கால் கீழே இருக்கு இல்லையா, உடனே இவர் கீழே உட்காந்துட்டு பகவான் பாதத்தை பிடிச்சு அப்படி மேலே வச்சுட்டார். அது ஒரு பாக்கியம் தானே. அவர் தொட்டோன்னே என்னமோ பண்ணுறது, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை நினைக்கிறது கஷ்டம், பார்க்கறது கஷ்டம், பார்த்த பிறகு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது அதை விட கஷ்டம், அதை விட கஷ்டம் பக்கத்தில் நெருங்கிறது, அதை விட கஷ்டம் தொடுறது, அதை விட கஷ்டம் பிடிக்கிறது, அவள் எப்படி இருக்கும் இது சொல்லி புரியாது, அனுபவிக்கும் பொழுது தான் தெரியும். என்னமோ பண்ணுறது, ஆனாலும் அதையும் தாண்டி வைஷ்ணவ ததி ஆராதனத்தினால பகவானுடைய பாதத்தை தூக்கி தன் தொடை மேலே வச்சிருந்தார். வச்சுக்க வேண்டாமா, வச்சுக்க வேண்டாமா, பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணுங்கோ, எனக்கும் திருமங்கை மன்னன் போல பகவானுடைய பாதத்தை தூக்கி என் தொடை மேலே வச்சுக்கணும் அப்படின்னு. ஒரு அழகா திருமங்கை மன்னன் பகவானுடைய பாதம் அப்படி குந்திட்டு உக்காந்துண்டு, ஒரு கால் அப்படி கீழே மடக்கிண்டு, ஒரு கால் அப்படி வச்சுண்டு, கருடாழ்வார் உட்காந்துருப்பார் இல்லையா, அந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்து பகவானுடைய காலை எடுத்து தன் மடி மேலே வச்சுண்டு தன் கையினால் இழுக்கிறார். பகவானை சந்து போயிட்டான், நம் கலியனோ அப்படின்னு திருமங்கை மன்னன் தலையை தடவி கொடுத்தான். திருமங்கை மன்னன் கையை தட்டி விட்டார், இந்த தலையெல்லாம் தொடாத வேலை வச்சுக்காது, நீ தொட்டால் என்னமோ பண்ணுறது எனக்கு அப்படின்ட்டார். என்னன்னு அவருக்கு சொல்ல தெரியாது. அனிர்வச்சனீயம் பகவஸ்வரூபல்லீலை. பார்த்தா என்ன பண்ணாலும் கழட்ட முடியல, ஆனாலும் அதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல. ஏன்னா பல பலபலம் ஜொலிக்கிறது பகவானுடைய திருவடி. அவருக்கு பகவான்லாம் தெரியாது, யாரோ ஒரு மனுஷன் கல்யாண மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை அவ்வளோதான். உடனே பார்த்தார் எப்படியாதான் கடிச்செடுக்கணும்னு சொல்லி அழகா தன்னுடைய முட்டி மேலே பகவானுடைய காலை வச்சுண்டு பகவான் பாதத்தை பிடிச்சுண்டு நேர வாயை கொண்டு போய் பகவானுடைய விரலில் இருக்க அந்த மிட்டியை கடித்தார். கடிக்கும்போது பகவானோட விரலையும் சேர்த்து ஒரு கடி கடித்தார். பரபிரம்மத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அப்படி இருக்கும். கடலோட டேஸ்ட் நிச்சயமாக உனக்கு தெரியும், பாயசம் டேஸ்ட் நன்னாவே தெரியும், புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு எல்லாம் தெரியும், ரைட், காரம் அறுசுவைன்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் தெரியும். ஆனால் பரபிரம்மம் என்ன ருச்சி? அது புளிப்பா கசப்பா துவர்ப்பா உப்பா இனிப்பா எல்லாம் கலந்த ஒரு ருச்சி. சர்வகந்தக சர்வரசக, எல்லா ரசமும் சேர்ந்த ஒருத்தன் பரமாத்மா. கடிச்சு பார்த்தா தான் தெரியும். திருமங்கை ஆழ்வார் கடிச்சு விட்டார். கடிச்சோன்னு என்னமோ பண்ணுறது அவருக்கு, சொல்ல முடியாத ஆனந்தம், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுமா, பரமானந்தம் அவ்வளோதான். அந்த ஆனந்தத்தை எந்த வார்த்தையினாலையும் எந்த ஒரு ஆக்ஷன்னாலையும் எந்த ஒரு இந்திரியத்தினாலையும் வர்ணிக்க முடியாது. இந்திரியங்களை கடந்து மனசை கடந்து சரீரத்தை கடந்து உலகத்தை கடந்த ஒரு ஆனந்தம் பரபிரம்ம ஸ்பர்ஷானந்தம், ஒரு ஆனந்தம். ராமபஜன் ஒரு பாட்டு உண்டல்ல, ஆத்மானந்தமே ராமபஜோரே, நேத்ரானந்தமே ரங்கபஜோரே, பிரேமானந்தமே கிருஷ்ண பஜோரே, மோக்ஷானந்தமே விட்டல் பஜோரே அப்படின்வா. அந்த ஆனந்தத்தை வர்ணிக்க முடியாது, ரைட்டா? ஒவ்வொரு விதமான ஆனந்தம் விசேஷம், இந்த ஆனந்தத்தை யாரால் வர்ணிக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் ஜோரா திருமங்கை மன்னன் திளைக்கிறார். அவர் கடைச்சவா அப்படியே அமக்கலமாக இருக்குது. இந்த ஸ்வீட் சாப்பிட்டோம்னா அந்த நாக்கில் அப்படி தித்தி போட்டின் இருக்கும் இல்லையா, அது அப்படியே அந்த அந்த ருச்சி மாறுறது கூட நமக்கு பிடிக்காது, அது பாட்டுக்கு இருக்கணும்னு ஆசைப்படும் இல்லையா. அந்த மாதிரி பரபிரம்மத்தை அழகாக கடிச்சு விட்டார். ரங்கநாதனை கடிச்சா அப்படி இருக்கும், ஆச்சரியமாக திருவேங்கடமுடையானை கடிச்சா அப்படி இருக்கும், திருக்குறுங்குடி நம்பியை கடிச்சா அப்படி இருக்கும், பத்மநாபனை கடிச்சா அப்படி இருக்கும், விட்டலன் பாண்டரங்கனை கடிச்சா அப்படி இருக்கும், உடுப்பி கிருஷ்ணனை கடிச்சா அப்படி இருக்கும், கோகுலத்து பாலகனை கடிச்சா அப்படி இருக்கும், ஸ்ரீநாத்ஜியை கடிச்சா அப்படி இருக்கும், துவாரகாதீசனை கடிச்சா அப்படி இருக்கும், பனிமலையில் போய் பத்ரிநாராயணனை கடிச்சா அப்படி இருக்கும், திருநீர்மலையில் போய் நீர்வண்ணனை கடிச்சா அப்படி இருக்கும், ஆழ்வார்த்தனை போய் ஆதிநாதரை கடிச்சா அப்படி இருக்கும், ஸ்ரீவல்லிபுத்தூர் போய் வடபத்திர சாயியை கடிச்சா அப்படி இருக்கும், திருப்புல்லானி போய் ஜெகநாதனை கடிச்சா அப்படி இருக்கும், புரி போய் ஜெகநாதனை கடிச்சா அப்படி இருக்கும், திருவல்லிக்கேணி போய் பார்த்தசாரதியை கடிச்சா அப்படி இருக்கும், காஞ்சிபுரம் போய் வரதராஜனை கடிச்சா அப்படி இருக்கும், திருமலை திருப்பதி போய் மலையப்ப சுவாமியை கடிச்சா அப்படி இருக்கும், வைகுந்தம் போய் நாராயணனை கடிச்சா அப்படி இருக்கும், திருப்பார்கடல் போய் பார்க்கடல்நாதனை கடிச்சா அப்படி இருக்கும், திருவட்டாறு போய் ஆதிகேசவனை கடிச்சா அப்படி இருக்கும், ஸ்ரீவல்லம் திருவல்லா போய் ஸ்ரீவல்லவாள் திருவாள் மார்பனை கடிச்சா எப்படி இருக்கும், யாரால் வர்ணிக்க முடியும்? குட்டன் குருவாயிருப்பனை கடிச்சா அப்படி இருக்கும், வர்ணிக்க முடியாத ஒரு சுகானுபவம். அந்த கடிச்சு பாதுடாரால் கடிச்சார், அப்படி தூக்கி வாரிபடு ஒரு க்ஷணம் பார்த்தா பகவான் வித்தியாசமான ரூபத்தோடு அவன் அவனாக காட்சி கொடுத்தான். சங்கு சக்கர கதா பத்ம பாணியாக நீலமேக சியாமலனாக சாக்ஷாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வை ஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக சர்வலோக ரட்சகனாக சர்வலோக சரண்யனாக சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவானாக பகவான் ஒரு க்ஷணம் காட்சி கொடுத்தார். கடிச்சார், பார்த்தார், பசந்து போனார், அடுத்த க்ஷணம் காட்சி மாறு, திரும்பி பகவான் அதே மாப்பிள்ளை கோலம், என்னாச்சு அப்படின்னா, ஆ ஒன்றும் இல்லை அப்படின்னு கடிச்சு அந்த மிஞ்சியை எடுத்த எடுத்துட்டு மூட்டை கட்டுறார், தூக்க முடியலை, இப்படி சிரித்தான் மாப்பிள்ள, புது மாப்பிள்ள சிரித்தார், என்ன தூக்க முடியலையோ, பாவம் ரொம்ப சேர்ந்து போச்சோ அப்படின்னா, பாவம்ன்றது கருணையோடு கேட்குற மாதிரி அர்த்தம், பாவம் ரொம்ப கனம் ஜாஸ்தியாகிடுதோ இதுன்னு அர்த்தம், பாவம் ரொம்ப சேர்ந்து போச்சோ, பாவம் ரொம்ப சேர்ந்து தூக்க முடியாது இல்லையா. உடனே அவர் இப்படி பார்த்தார், ஏய் என்ன மந்திரம் போட்டாய் அப்படின்னு தன்னுடைய கத்தியை எடுத்து பெருமாள் கழுத்தில் வச்சா. இன்றைக்கி அந்த கத்தியை பார்க்கலாம் திருக்குறுங்குடியில், நாளைக்கு கைசிக ஏகாதசி, அப்படி திருக்குறுங்குடி ஆச்சரியமாக இருக்கும். திருக்குறுங்குடி ரொம்ப விசேஷமான ஒரு இடம், அந்த இடத்துல தான் திருமங்கை மன்னன் அந்த பெருமாளுக்கு தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணார். கத்தி எடுத்து பெருமாள் கழுத்தை வச்சா, ரங்கன் கழுத்தை கொண்டு கத்தி வைக்கிற தைரியம் இருக்கா? திருப்பதி பெருமாள் பார்த்தாலே கை கூப்புவோம், அவர் முன்னாடி போய் கத்தி எடுத்து கழுத்தில் வைக்கிற தைரியம் உண்டா? காஞ்சி வரதராஜன் புன்னகை மன்னன், அவன் கழுத்தை போய் கத்தி வைக்க முடியுமா? உடுப்பிக்கிச்சா குஞ்சலமா இருக்கு, அதுக்கு எழுதவே கத்தி அரவப்பாளா. பத்மநாபன் படுத்திருக்கிறதே ஜோர், அவன் கழுத்து போய் யாரா கத்தி வைக்க முடியுமா? குட்டன் குருவாயிருப்பன் கழுத்து போய் யாரா கத்தி வைக்க முடியுமா? ஸ்ரீநாஜி கழுத்துல போய் யாராவது கத்தி வச்சிட முடியுமா? அப்பேற்பட்ட ஒருத்தர், அப்பேற்பட்ட பரபிரம்ம பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன், அவன் கழுத்துல கத்திய வச்சாராம் திருமங்கை மன்னன். அந்த திருமங்கை மன்னன் கழுத்துல அப்படி கத்திய வச்சுட்டார். ஆச்சரியமாக, என்னடா மந்திரம் பண்ணாய் அப்படின்ன உடனேயே பெருமாள் சிரிச்சுண்டே அவர் காதல், ஆமாமா மந்திரம்தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு அஷ்டாட்சர மந்திரத்தை ஜோரா உபதேசம் பண்ணார். ஓம் நமோ நாராயணாய, 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 ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை அழகா உபதேசம் பண்ணிட்டான். ஏற்கனவே உபதேசம் வாங்கிட்டு அவர் பெருமாளே சொல்ல தன் காதில் விழுந்தெடுத்து அடுத்த க்ஷணம் திருமங்கே மன்னனுக்கு ஒரு ஞானம் வந்துடுத்து பிரத்யக்ஷமாக சங்க சக்கர கதா பத்மபாணியாக ஸ்ரீமன் நாராயணனாக சர்வலோக ரட்சகனாக சர்வலோக சரண்யனாக சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவானாக பகவான் காட்சி கொடுத்துட்டார். திருமங்கே மன்னன் கண்களில் ஆனந்த பாஷ்வம், பிரபோ ஓன் கழுத்துலையா கத்தி வச்சேன் அப்படின்னார். உடனே பகவான் சிரித்தான், கழுத்தில் மட்டுமா கத்தி வச்சாய், கால் விரல்ல வாயையும் வச்சியாடாப்பா, லக்ஷ்மி கூட என்னோட விரல்ல வாயை வச்சு அப்படி கடிச்சதில்லை அப்பா, நல்லா அழுத்தமாக தான் பதிஞ்சிருக்கு. பிருகு மகரிஷி உதச்ச உத கூட இவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லை, சும்மா சொல்லப்படாது, நன்னாவே கடிக்கலாய் அப்படின்னு சொல்ல பெருமாள் திருவடியை பிடிச்சென்று அவர் கடிச்ச இடத்த தடவி விட்டுண்டு, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால், ஓடினேன் ஓடி உய்வதோர் பெரும் பொருளால், ரொம்ப புலம்புறார், ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாராயணா என்னும் நாமம் இருக்கே எனக்கு இனிமேல் ஒரு குறை கிடையாது, இவ்வளவு நாள் வாடினேன் வாடி வருந்தினேன், இப்போ கிடச்சி விடுது, இப்போ கிடச்சி விடுது, இப்போ கிடச்சி விடுத்து கொள்ளையடிக்க போய் நாராயணன் இவரை கொள்ளையடிச்சுட்டான். இவர் நினச்சது நாராயணனை கொள்ளையடிக்கணும், நாராயணன் நகையை கொள்ளையடிக்கணும்னு நினச்சார். ஆனால் நாராயணன் இவர் பாவத்தை கொள்ளையடிச்சுட்டான், நாராயணன் இவரை கொள்ளையடிச்சுட்டான், இவர் மனசை கொள்ளையடிச்சுட்டான், இந்திரியங்களை கொள்ளையடிச்சுட்டான், அவ்வளவு அழகாக கொள்ளையடிச்சுட்டான். அன்னையிலேருந்து திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வாரா மாறினார். பெண்பிள்ளை அதை பிடிச்சுட்டா, கடித்து அவனை கண்டேனோ, கடிச்சு பாதுட்டாரே அச்சோடி, பரமாத்மா டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு விடுது நமக்கு. இப்போ ஸ்ரீரங்கம் அப்படின்னா பிரசாதம் தானே ஞாபகம் வருது, டேஸ்ட்டு அரவண பிரசாதம் ஜம்முன்னு இருக்குமே, பெருமாளுக்கு ஒரு தோசை கொடுப்பா ஜோராக இருக்குமே அப்படின்னும். அதே திருப்பதி பிரயோசனம் லட்டு ஜோர் அப்படின்னும், பெருமாள் ஜோர்னா சொல்கிறோம், பெருமாள் டேஸ்ட் என்னன்னு தெரியல இல்லையா? ஆனால் பெருமாள் டேஸ்ட் என்னன்னு தெரியணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு பேர் உண்டு. முதல் மூணு பேர் கௌசல்யா சுமத்ரா கைகை, ஏன்னா பரபிரம்மத்தை பாயசமாக குடித்தார்கள். அதுக்கப்புறம் கடித்து பார்த்து டேஸ்ட் பண்ணது யாருன்னா திருமங்கை மன்னன். பெண்பிள்ளை அதை சொல்கிறா, கடித்து அவனை கண்டேனோ, கடித்து பார்த்துட்டாரு, இன்னழகா பெருமாளை பார்த்துட்டார், ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட சுவாமியை கடிக்கணும்னு தோணலையே, அந்த உரிமையும் என்னிடத்துல இல்லையே, அந்த அளவுக்கு பக்தியும் இல்லையே. திருமங்கை மன்னன் மாதிரி பாகவத கைங்கரியம் பண்ணுற ருச்சி இருந்தாலாவது பெருமாள் கிடச்சிருப்பார், அடியாளுக்கு அதுவும் இல்லை. அட்லீஸ்ட் பகவத் கைங்கரி ருச்சியாவது இருந்திருக்கணும் லக்ஷ்மணன் போல, அதுவும் இல்லை. நான் என்ன சுவாமி அடியாள் மசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்னன்னுட்டா, அவ்வளவு சிரேஷ்டம் இந்த திருமங்கை மன்னன். முக்தி அடைஞ்சது திருக்குறுங்குடியில், எங்கனையோ அன்னை மீறாள் என்னை முனிவது நீர் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் புலம்பின திருக்குறுங்குடி. அந்த திருக்குறுங்குடி நாளைக்கு ரொம்ப விசேஷம், கைசிக ஏகாதசி. நம்பாடுவான்ற ஹரிஜன பக்தனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ண நாள் கைசிக ஏகாதசி. அந்த இடத்துல தான், திருக்குறுங்குடியில் தான் திருமங்கையாழ்வாருடைய திருவரசு சமாதின்னு சொல்லுவோம், திருவரசுன்னு வைஷ்ணவ சம்பிரதாய வார்த்தை, அங்கே தான் அவருடைய திருவரசு இருக்கு. கட்டாயம் போய் சேவிக்க வேண்டிய ஒரு ஸ்தலம். திருமங்கை மன்னர் அவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுக்கு. அவரை கடித்தார் பாருங்க பெருமாள், அதுதான் விசேஷம். அதைத்தான் பெண் பிள்ளை சொல்கிறாள், கடித்து அவனை கண்டேனோ. நம்ம எத்தனையோ வஸ்துக்களை கடிச்சான், கடித்து பாருங்க, கடலை உருண்டை, இது கேக்கு, ஆ காரம், மிளகாயை கடிச்சுட்டேன், நாக்கை கடிச்சுட்டேன், என்னமோலாம் நிறைய சொல்லுவோம். கொசு கடிச்சுடுத்து, குழந்தை என்ன கடிச்சுடுத்து, நாய் கடிச்சுடுத்து. ஆனால் ஒரு மனுஷன் பரபிரம்மத்தை கடிச்சார் அப்படின்னா திருமங்கை மன்னன் தான். பெண் பிள்ளை சொல்கிறா, அடியாள் அந்த மாதிரி இல்லை சுவாமி, மொசல் புழுக்க வரப்பில் இருந்தா என்ன, வயல்ல கடந்தா என்னன்னுட்டார். திருமங்கை மன்னனை பற்றி கேட்டு மேனி சிலிர்த்துட்டார் சுவாமி ராமானுஜர். ஏன்னா திருமங்கை அம்மனுடைய கைங்கரியத்தை நினச்சி 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 நினச்சின்னு பெருமாளுக்கு அவ்வளவு கைங்கரியம் பண்ணவர் யதிராஜ சுவாமி ராமானுஜர். அவ்வளவு தூரம் ஆழ்வார்களிடத்துல பரமபிரீதி உடையவர் சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை கேட்டுட்டா, கடித்தவனை கண்டேனோ திருமங்கை ஆழ்வாரை போலே. ஸோ நீங்க எப்ப கடிக்க போறீள், பெருமாளை கடிக்க வேண்டாமா, ஆசையா இருக்கணும், எனக்கும் கடிக்கணும்டா, திருமங்கை ஆழ்வார் மாதிரி கடிக்கணும்னு ராமானுஜரிடத்தில் சரணாகதி பண்ணுங்க. இன்னைக்கு திருக்குறுங்குடி நம்பிக்கிட்ட கேளுங்க, ஏன்னா இன்னைக்கு நாளைக்கெல்லாம் திருக்குறுங்குடியில் இப்படியே பக்த கூட்டமாக இருக்கும். நம்பாடுவான் சரித்திரம் எல்லாம் விடிய விடிய நாடகமாக போடுவா, ஜனங்கள்லாம் உட்காந்து அப்படியே கோவில்லையே பார்த்துட்டு அப்படியே விடியற் காலம்பர சந்நிதியை திறக்க அப்படியே போய் திருக்குறுங்குடி நம்பியை தரிசனம் பண்ணுவார்கள். சின்ன கிராமம், ஆனால் ஆயிரக்கணக்கான பக்த ஜனங்கள் இந்த கைசிக ஏகாதசிக்கு திருக்குறுங்குடி வந்துடுவார்கள். எங்கேயாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பக்கத்தில் எங்கேயாவது இருக்க, மதுரை பக்கத்தில் இருந்ததுன்னா கூட திருக்குறுங்குடி பக்கம் போயிடுங்கோ. நாகர்கோவில்லாம் கூட பக்கத்தில் தான், வள்ளியூர்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தான் திருக்குறுங்குடி. திருநெல்வேலியிலேருந்து போனோன்னா ஒரு 1 மணி நேரம் தான். நாங்குநெல்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தான், பக்கத்தில் தான், கூப்பிடுற தூரம் தான் சுந்தர பரிபூர்ண நம்பி. நாளைக்கு கைசிக ஏகாதசி, கட்டாயம் போய் பார்த்துடுங்கோ. அத்தனை விசேஷம் நாளைக்கு கைசிக ஏகாதசி. விசேஷம்னா கேரளாவில் குருவாயூர் ரொம்ப விசேஷம், குருவாயூர் ஏகாதசி அப்படின்னு நாளைக்கு பெயர். அதனால் குருவாயூர் பக்கத்தில் எங்கேயா இருக்கேன்னா ஓடி போய் குருவாயூர் பண்ணை பார்த்துருங்க. பாலக்காடு, திருச்சூர், கோயம்புத்தூரில் இருந்தாலும் ஓடி போய் குட்டனை பார்த்துருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம தேசம் விசேஷம்தான். இன்னைக்கு கம்சவத தசமின்னு சொன்னேன், நாளைக்கு கைசிக ஏகாதசி, லைனாக இருக்க விசேஷங்கள் தான். பெண் பிள்ளை போலே பக்தி பண்ணணும், பெண் பிள்ளை போலே பகவத் தியானத்திலே தலைக்கணும், சரியா? ராதே கிருஷ்ணா. ஒரு தடவை எல்லாரையும் திருப்பி சொல்லுவோமா, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமுழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியைப் போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போலே, பிணமிழுப்பி விட்டேனோ தொண்டைமானைப் போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனைப் போலே, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையைப் போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவைப் போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையைப் போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே, எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வார் போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரைப் போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரைப் போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனைப் போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனைப் போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையைப் போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியைப் போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரைப் போலே, தேவு மற்றறியேனோ மதுரகவியாரைப் போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியைப் போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரைப் போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையைப் போலே, அணுயாத்திரை செய்தேனோ அணிலங்களைப் போலே, அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரைப் போலே, இதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரைப் போலே, புக்கேனோ சஞ்சயனைப் போலே, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே, திருமங்கை ஆழ்வாரை போலேன்னு சொல்லலாம். ஓடியாச்சு, 30 கிட்ட வந்தாச்சு. ஜெய் போலோ ஸ்ரீ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய், ஜெய் போலோ ஸ்ரீ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ ஸ்ரீ திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருக்கு, ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கீம், ஜெய் போலோ திருமங்கை ஆழ்வாருக்கீம், ஜெய் போலோ யதிராஜ சுவாமி ராமானுஜமூர்த்தி கீம். ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.